ஓம் சாந்தி. ஜூன் 26, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புகழ்ச்சி இகழ்ச்சி மரியாதை அவமரியாதை சந்தோஷம் துன்பம் போன்றவற்றை சகித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்திற்கான நாட்கள் இப்பொழுது நெருங்கி வருகின்றன. கேள்வி: தந்தை அவரது பிராமண குழந்தைகளுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை என்ன? பதில்: தந்தையுடன் ஒருபொழுதும் முகம் கோணாதீர்கள். நீங்கள் தந்தையுடன் முகம் கோணினால் நீங்கள் சத்கதியுடனும் முகம் கோணுவீர்கள். தந்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார், முகம் கோணுபவர்கள் தீவிரமான தண்டனையை அனுபவம் செய்வார்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருடனோ அல்லது பிராமண ஆசிரியருடனோ முகம் கோணினால் மலர்கள் ஆகுவதற்கு பதிலாக முட்கள் ஆகுவீர்கள். ஆகையினால் இதை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பாடல்: ஓ மனமே பொறுமையாய் இரு, உனது சந்தோஷத்திற்கான நாட்கள் வர இருக்கின்றன. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் பல பிரிவுகளின் அனைத்து துன்பங்களும் அகற்றப்படுகின்றன. நீங்கள் இந்த பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். உங்களுடைய துன்பத்திற்கான பாகம் முடிந்து சந்தோஷத்திற்கான பாகம் ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை அனுபவம் செய்வார்கள். இங்கு பாபாவிடம் வந்த பின்னரும் கூட அவர்கள் ஏதோ ஒன்றை பற்றிய கவலையை உணர்வார்கள். பல குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் என பாபாவும் புரிந்து கொண்டுள்ளார். மக்கள் யாத்திரைக்கு செல்லும் பொழுது சில நேரங்களில் பெருமளவில் ஜன கூட்டமும் சில நேரங்களில் பெருமழையும் புயலும் இருக்கும். நாங்கள் கடவுளிடம்தானே செல்கின்றோம், அதனால் என்ன நடந்தால்தான் என்ன என உண்மையான பக்தர்கள் கூறுவார்கள். அவர்கள் கடவுளிடம் செல்வதாக நினைத்து அந்த யாத்திரையில் செல்கிறார்கள். மனிதர்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்கள். உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் இது பரவாயில்லை, ஒரு நல்ல செயலை செய்கின்ற பொழுது எப்பொழுதும் தடைகள் இருக்கும் என கூறுவார்கள். எனவே அவர்கள் இடையில் திரும்பி வரமாட்டார்கள். சிலர் இடையில் திரும்பி விடுகிறார்கள். சில நேரங்களில் தடைகள் இருக்கும், சில நேரங்களில் தடைகள் இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இது உங்களுடைய யாத்திரையாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றீர்கள் என கூறுகின்றீர்கள். அந்த தந்தை அனைவரின் துன்பத்தையும் அகற்றுகின்றார். உங்களுக்கு இந்த நம்பிக்கை உள்ளது. இந்த நாட்களில் எத்தனை கூட்டமாக மக்கள் மதுபனுக்கு வருகிறார்கள் என்று பாருங்கள். பாபா மிகவும் அக்கறை கொள்கின்றார், ஏனெனில் பலர் கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள். சிலர் நிலத்திலேயும் தூங்க வேண்டியுள்ளது. பாபா தனது குழந்தைகள் நிலத்தில் தூங்குவதை விரும்புவதில்லை. எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஏற்ப எவ்வாறு ஒரு கல்பத்திற்கு முன்னர் பெருமளவு கூட்டம் இருந்ததோ அந்த அளவு கூட்டம் இருக்கும். இது மீண்டும் இடம்பெறும். இதில் நீங்கள் எவ்வித துன்பத்தையும் அனுபவம் செய்யக்கூடாது. கற்பவர்களில் சிலர் அரசர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் ஆகுவார்கள் என நீங்கள் அறிவீர்கள். சிலர் உயர்ந்த அந்தஸ்தையும் மற்றவர்கள் குறைந்த அந்தஸ்தையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் அனைவரும் நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பார்கள். சில குழந்தைகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களால் எதையும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை பாபாவும் அறிவார். அவர்கள் ஏதாவது கஷ்டத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தால் இங்கே வருவதில் எங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என கூறுவார்கள். அல்லது தமது பிராமண ஆசிரியர் தங்களை இங்கே வருமாறு வலியுறுத்தியதாக கூறுவார்கள். சில குழந்தைகள் தமது பிராமண ஆசிரியர் எவ்வித காரணமும் இன்றி தங்களை சிக்க வைத்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். அவர்கள் இந்த உலக பல்கலைக்கழகத்திற்கு வந்திருப்பதாக முழுமையாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை. இந்த நேரத்தில் கற்பதன் மூலம் எதிர்காலத்தில் சிலர் அரசர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் ஆகின்றார்கள். எவ்வாறாயினும் இங்குள்ள அரசர்களுக்கும் ஏழைகளுக்கும் அங்குள்ள அரசர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. இங்கே ஏழைகளும் அரசர்களும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றார்கள், அங்கே இருவருமே சந்தோஷமாக இருப்பார்கள். இங்கே உள்ள உலகம் விகாரமானதும் தூய்மையற்றதும் ஆகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இங்கே ஒருவர் பெருமளவு செல்வத்தை வைத்திருந்தாலும் அவை அனைத்தும் தூசாக போகின்றன. இந்த சரீரமும் அழிக்கப்படும், ஆத்மாக்கள் தூசாக மாட்டார்கள். பிர்லாவை போன்று பல செல்வந்தர்களாக இருந்த போதிலும் இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அவர்கள் இதை புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் உடனடியாகவே இங்கே வருவார்கள். அவர்கள் கடவுள் இங்கே வந்துள்ளார் என கூறுவார்கள். கடைசியில் வேறு எங்குதான் அவர்கள் செல்ல முடியும்? தந்தை இல்லாமல் எவருமே சத்கதியை பெற முடியாது. ஒருவர் முகம் கோணினால் அவர் தனது சத்கதியுடன் முகம் கோணுவதாக கூறப்படுகிறது. பலர் தொடர்ந்தும் முகம் கோணி பின்னர் வீழ்ந்து விடுகிறார்கள். இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியமடைந்த பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பெருமளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சிலர் இந்த பாதையை தவிர வேறு பாதை இல்லை என உண்மையிலேயே நம்புகிறார்கள். இதன் மூலமே உங்களுடைய ஆஸ்தியாகிய அமைதி மற்றும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். பாபா இல்லாமல் அமைதி சந்தோஷத்தை அடைவது சாத்தியமில்லை. நீங்கள் பெருமளவு செல்வத்தை கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். செல்வத்தை கொண்டிருப்பதில் சந்தோஷம் இருக்கிறது. அங்கே அசரீரி உலகில் ஆத்மாக்கள் அமைதியாக இருப்பார்கள். சிலர் தாங்கள் ஒரு பாகத்தை நடிக்க வேண்டிய தேவை இல்லாதவிட்டால் அவர்கள் தொடர்ந்தும் மேலேயே இருந்து விடலாம் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அப்படி கூறுவதால் எதுவும் நடப்பதில்லை. இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. பல குழந்தைகள் ஏதோ ஒன்றை பற்றி சந்தேகம் கொண்டு பின்னர் விலகி செல்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய ஆசிரியருடனோ அல்லது ஒருவர் மற்றவருடனோ முகம் கோணி கற்பதை நிறுத்தி விடுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது மலர்கள் ஆகுவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் உண்மையிலேயே முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள் என நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக மலர்களாக வேண்டும். சில குழந்தைகள் ஏதாவது ஒரு சந்தேகத்தை கொண்டிருந்து இன்னார் இன்னார் இதை செய்கின்றார், இவர் அப்படிப்பட்டவர் அல்லது இப்படியானவர், இதனாலேயே நான் இங்கே வருவதில்லை என கூறுகிறார்கள். அவர்கள் முகம் கோணி வீட்டில் சென்று இருந்து விடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் விரும்பும் எவருடனும் முகம் கோணுங்கள், ஆனால் ஒரே ஒரு தந்தையுடன் முகம் கோணாதீர்கள். பாபா இந்த எச்சரிக்கையை கொடுக்கின்றார். தண்டனை மிகவும் தீவிரமானது. கர்ப்பம் என்ற சிறையில் எந்த தண்டனையை பெறுகின்றீர்களோ நீங்கள் செய்தவற்றுக்கான காட்சியை முதலில் நீங்கள் காண்பீர்கள். முதலில் காட்சிகளை காணாமல் தண்டனை இருக்க முடியாது. அதே போன்று தற்பொழுது எவ்வாறு கற்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு முகம் கோணி கற்பதை நிறுத்தி விடுகின்றீர்கள் என்பதற்கான காட்சிகளையும் காண்பீர்கள். தந்தையுடன் கற்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் கற்பதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் இங்கே மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுவதற்கே கற்கின்றீர்கள். நீங்கள் அதி மேலான தந்தையை சந்திக்கவே இங்கே வந்துள்ளீர்கள். சில நேரங்களில் எதிர்பார்த்ததற்கும் மேலாக குழந்தைகள் வருகிறார்கள். ஆகையினால் நாடகத்திற்கு ஏற்ப சில கஷ்டங்கள் இருக்கும். சில குழந்தைகள் நான் இன்னதை பெறவில்லை, நான் இதை பெறவில்லை என பல புயல்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அவை அனைத்தும் ஒன்றுமே இல்லை. மரணத்தின் போது இந்த ஞானம் இல்லாத மக்கள் கேட்பார்கள், அவர்கள் காரணம் இல்லாமல் என்னை கொள்வதற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? கடைசியில் நடிக்கப்படும் பாகம் காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்துகின்ற பாகம் என்று அழைக்கப்படும். திடீரென்று குண்டுகள் போடப்பட்டு பலர் இறப்பார்கள். அது காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்துதல் இல்லையா? இந்த ஞானம் இல்லாத மக்கள் துன்பத்தில் கதறி அழுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள், ஏனெனில் இந்த உலகம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மற்ற அனைத்து மதங்களும் அழிக்கப்படாதுவிட்டால் எவ்வாறு ஒரு உண்மையான தர்மம் ஸ்தாபிக்கப்பட முடியும்? சத்தியுகத்தில் அனாதியான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இருந்தது. சத்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது என யாரும் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இது மங்களகரமான சத்திய யுகம். தந்தை உங்களை அதி மேன்மையான மனிதர்கள் ஆக்குவதற்காக இங்கே வந்துள்ளார். அவர் அனைவரினதும் தந்தையாவார். நீங்கள் இப்போது நாடகம் பற்றி அறிவீர்கள். அனைவரும் சத்தியுகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அந்த கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் சத்தியுகத்திற்கு செல்ல மாட்டார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் விரிவானவை. பல புதல்விகள் இங்கே எதனையும் விளங்கிக் கொள்வதில்லை. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைத்திற்கும் பழக்கப்பட்டுள்ளதால் இந்த ஞானம் அவர்களின் புத்தியில் இருப்பதில்லை. அவர்கள் பக்தி செய்யும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுளால் என்னதான் செய்ய முடியாது? அவரால் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க முடியும். சிலர் பாபாவிடம் வந்து கூறுகிறார்கள், இன்னார் இறந்தவரை உயிர்ப்பித்தார், எனவே கடவுளால் இதை செய்ய முடியாதா? ஒருவர் நல்லவற்றை செய்கின்ற பொழுது மக்கள் அவரை புகழத் தொடங்குகிறார்கள். பின்னர் அவர் ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்டிருப்பார். உங்களிடம் வெகு சிலரே இங்கே வருகிறார்கள். உங்களுக்கு கடவுள் கற்பிக்கின்றார் என்றால் ஏன் உங்களில் வெகு சிலரே இருக்கின்றீர்கள்? பல மக்கள் இவ்வாறான விஷயங்களை உங்களுக்கு கூறுகிறார்கள். ஆ, ஆமாம், ஆனால் இங்கே நீங்கள் மரணிக்க வேண்டும். இங்கே உங்களுடைய காதுகளை திருப்திப்படுத்துகின்ற விஷயங்களை மாத்திரமே இருக்கும். அங்கே உங்களுடைய காதுகளை திருப்திப்படுத்துகின்ற விஷயங்கள் மாத்திரமே இருக்கும். அவர்கள் கீதையை மிக சிறப்பாக எடுத்துரைப்பார்கள். பக்தர்கள் அதை கேட்பார்கள். இங்கே இது உங்களின் காதுகளை திருப்திப்படுத்தும் விஷயம் அல்ல. உங்களுக்கு தந்தையை நினைவு செய்யுமாறு கூறப்படுகிறது, அவ்வளவுதான். மன்மனாபவ் என்ற பதமும் கீதையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், ஓகே, நீங்கள் உங்கள் பிராமண ஆசிரியருடனோ அல்லது உங்களுடைய நிலையத்துடனோ முகம் கோணினாலும் குறைந்தது இதையாவது செய்யுங்கள். அனைவரின் தொடர்பையும் துண்டித்து உங்களை ஆத்மாவென கருதி ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை தூய்மையாக்குபவர், அவ்வளவுதான். தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். தொடர்ந்தும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்கள். இந்த அளவிற்காவது நீங்கள் நினைவு செய்தால் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்போது செய்யும் முயற்சிக்கு ஏற்பவே சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். இல்லாதுவிட்டால் நீங்கள் யாரை ஆட்சி செய்வீர்கள்? பெருமளவு முயற்சி செய்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக மக்கள் பெருமளவில் தலையை அடித்துக் கொள்கிறார்கள். எவருமே முயற்சி செய்யாமல் வாழ முடியாது. எவ்வாறு அதி மேலானவர் தூய்மையாக்குகின்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் அவரை பற்றி இந்த புகழை பாடிய பொழுதிலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாரதம் மிகுந்த செல்வந்தமாக இருந்தது. பாரதம் சொர்க்கமாக இருந்த போது அதுவே உலகின் அற்புதமாக இருந்தது. அந்த ஏழு அற்புதங்களும் மாயைக்கு சொந்தமானவை. முழு நாடகத்திலும் அதி மேலானது சொர்க்கமும் அதி கீழானது நரகமும் ஆகும். நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் வந்துள்ளீர்கள். எங்களின் இனிய பாபா எங்களை அனைத்திலும் உயர்ந்த இலக்கிற்கு இட்டு செல்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள். யாரால் அவரை மறக்க முடியும்? நீங்கள் எங்கேயாவது சென்றாலும் ஒரு விஷயத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். இதை கடவுளே பேசுகின்றார். கடவுளே பிரம்மா பேசுவதில்லை. எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகி உங்களை கேட்கின்றார். குழந்தைகளே, நான் உங்களை செல்வந்தர்கள் ஆக்கிவிட்டு சென்றேன். எனவே எவ்வாறு நீங்கள் இவ்வளவு சீரழிந்தவர்கள் ஆகினீர்கள்? எவ்வாறாயினும் சில குழந்தைகள் கேட்கின்றார்கள், ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அதனால் அந்த குழந்தைகள் சிறிது கஷ்டத்தை அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் மரியாதையையும் அவமரியாதையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இங்கே உள்ள மக்களை பாருங்கள், அவர்களுக்கு பிரதம மந்திரியின் மீது கூட கல்லெறிய நேரம் எடுக்காது. மாணவர்கள் இளம் ரத்தம் என கூறப்படுகின்றனர். அவர்கள் பெருமளவில் புகழப்படுகிறார்கள். அந்த குழந்தைகள் எதிர்கால இளம் ரத்தம் என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அதே மாணவர்கள் துன்பம் விளைவிக்க காரணமாகின்றார்கள். அவர்கள் கல்லூரிக்கு தீ வைக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அனைவரையும் அவமரியாதை செய்கிறார்கள். உலகின் நிலை என்னவாகி உள்ளது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு நாடகத்தில் உள்ள நடிகருக்கு அதன் ஆரம்பம் மத்தியம் இறுதி பற்றியோ அல்லது பிரதான நடிகர்கள் பற்றியோ தெரியாதுவிட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அனைவரிலும் மகத்துவமான நடிகரின் வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் நடிக்கின்ற பாகத்தையோ அல்லது முக்கியமான மதங்களின் ஸ்தாபகர்கள் நடிக்கின்ற பாகத்தையோ அவர்கள் அறிய மாட்டார்கள். மக்கள் குருட்டு நம்பிக்கையுடன் அவர்கள் அனைவரையும் குருமார்கள் என அழைக்கிறார்கள். ஒரு குரு என்றால் சத்கதி அருள்பவர் ஆவார். பரமாத்மா பரம தந்தையே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் ஆவார். அவர் பரம குருவும் ஆவார். அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரது பாகம் அற்புதமானது. அவர் இந்த தர்மத்தை ஸ்தாபித்து மற்ற அனைத்து மதங்களையும் அழிக்கின்றார். மற்ற அனைத்து ஸ்தாபகர்களும் இலகுவாக மதத்தை ஸ்தாபிக்கிறார்கள். ஸ்தாபனையையும் விநாசத்தையும் கொண்டு நடத்துபவரே குரு என அழைக்கப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் மகா காலனாவேன். ஒரு மதம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற அனைத்து மதங்களும் அழைக்கப்படும். அனைத்தும் இந்த ஞான யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் என்றே அர்த்தமாகும். பின்னர் எந்த யுத்தமும் இடம்பெற முடியாது. எந்த யாகமும் உருவாக்கப்பட முடியாது. நீங்கள் இப்போது உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி அறிவீர்கள். மற்ற அனைவரும் இலகுவாக நேத்தி நேத்தி இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுவார்கள். நீங்கள் அவ்வாறு கூறுவதில்லை. வேறு எவருமின்றி தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். ஆகையினால் குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களின் நினைவை முடிக்கும் அளவிற்கு உங்களை எதிர்க்கின்றாள். குழந்தைகளாகி நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையையும் அவமரியாதையையும் சகித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் இங்குள்ள எவரும் அவமரியாதை செய்யப்படுவதில்லை. ஏதாவது நடந்தால் அதை தந்தைக்கு முறையிடுங்கள். நீங்கள் முறையிடாதுவிட்டால் பாவத்தை சேர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் தந்தைக்கு அது பற்றி கூறினால் அவர்கள் மிக விரைவில் எச்சரிக்கப்படுவார்கள். இந்த சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து எதையும் மறைக்காதீர்கள். அவர் மகத்தான சத்திர சிகிச்சை நிபுணர். அவர் இந்த ஞானம் என்னும் ஊசியை உங்களுக்கு கொடுக்கின்றார். இது இந்த ஞான தைலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஞான காஜல் அதாவது கண்மை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே மந்திர வித்தை என்ற கேள்வி இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்கான பாதையை காட்ட வந்துள்ளேன். நீங்கள் தூய்மையாகாதுவிட்டால் உங்களால் எதையும் கிரகிக்க முடியாது. காமத்தின் காரணமாகவே பாவங்கள் செய்யப்படுகின்றன. நீங்கள் காமத்தை வெல்ல வேண்டும். நீங்களே விகாரத்தில் ஈடுபட்டால் விகாரத்தில் ஈடுபடாதவர்கள் என உங்களால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. அது மிகப்பெரிய பாவமாகும். ராமா ராமா என கூறுங்கள். நீங்கள் கடலை கடக்க முடியும் என்ற பண்டிதரின் கதையை பாபா கூறுகின்றார். மக்கள் அது கடல் நீரை குறிப்பதாக நினைக்கிறார்கள். எவ்வாறு வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் சென்றடைய முடியாதோ அவ்வாறே பிரம்ம தத்துவத்திற்கும் முடிவில்லை. இங்கே மக்கள் அனைத்தினரும் ஆழத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்கள் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இங்கே அவர்கள் ஆகாயத்தில் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர்கள் மீண்டும் திரும்ப வர வேண்டும். அவர்களிடம் போதிய எரிபொருள் இல்லாதுவிட்டால் எவ்வாறு அவர்கள் திரும்ப முடியும்? அது விஞ்ஞானத்தின் அளவற்ற அகந்தையாகும். அவற்றின் மூலம் அவர்கள் அழிவை ஏற்படுத்துவார்கள். ஆகாய விமானங்கள் மூலம் சந்தோஷமும் இருக்கும், ஆனால் அதன் மூலம் பெருமளவு துன்பமும் விளையும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று: எந்த காரணத்திற்காகவும் கற்பதை நிறுத்தாதீர்கள். தண்டனை மிகவும் தீவிரமானது, ஆகையினால் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்ற அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். முகம் கோணாதீர்கள். தந்தையே உங்களுக்கு இந்த ஞான ஊசியை அல்லது இந்த ஞான தைலத்தை கொடுக்கின்றார். அனாதியான சத்திரை சிகிச்சை நிபுணரிடம் எதையும் மறைக்காதீர்கள். தந்தையிடம் கூறுவதன் மூலம் நீங்கள் மிக விரைவில் எச்சரிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆரோக்கியமான சரீரத்தையும் சந்தோஷமான மனதையும் இந்த ஞான செல்வத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் மகா பாக்யசாலி ஆகுவீர்களாக. சங்கமத்தில் நீங்கள் உங்களின் ஆதிஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது உங்களின் கர்ம வேதனை ஒரு முட் கிரீடமாக மாறிவிடும். உங்களின் சரீர நோய்கள் யோகாவாக மாறிவிடும். அதனால் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன்மனாபவ் என்பதில் ஸ்திரமாக இருப்பதனால் உங்களின் சந்தோஷ சுரங்கம் சதா நிரம்பி இருக்கும். இதனாலேயே நீங்கள் சந்தோஷமாக மனதை கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களின் இந்த ஞான செல்வமே அனைத்திலும் அதிமேன்மையான செல்வமாகும். இந்த ஞான செல்வத்தை கொண்டிருப்பவர்களுக்கு ஜடப்பொருள் இயல்பாகவே ஒரு வேலையால் ஆகிவிடும். உங்களுக்கு ஒரே ஒருவருடன் சகல உறவு முறைகளும் உள்ளன, புனித அன்னங்களுடன் தொடர்பு உள்ளன. எனவே உங்களிடம் இயல்பாகவே மகா பாக்யசாலிகள் ஆகுவதற்குரிய ஆசீர்வாதம் உள்ளது. ஸ்லோகம்: நினைவிற்கும் சேவைக்கும் இடையிலான சமநிலை இரட்டை பூட்டு ஆகும். அவ்யக்த இஷாரா: ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். பல பிறவிகளாக உங்களின் ஷரீர ரூபத்தின் இயல்பான விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததை போல் குறுகிய காலத்திற்காயினும் உங்களால் உங்களின் ஆதி ரூபத்தின் விழிப்புணர்வை அனுபவம் செய்ய முடியாதா? இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியுடன் ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு காட்சியை அருள்வதற்கு கருவிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.